இந்த ஆராதனை இந்த ஆண்டின் கடைசி ஆராதனை. ஆகவே தேவனுக்கு சித்தமானால் இந்த நாளிலே ஒரு பெரிய செய்தியை தாருவோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி தம்முடைய பலது கரத்தினால் பலத்த கரத்தினாலும் நம்மை பாதுகாத்து இம்மட்டும் கொண்டு வந்த தேவனை நாம் மறவாம நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்புமா இருந்தால் அதுவே இந்த நாளிலே நமக்கு பொருத்தமானதும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்று ஆண்டவர்களை நான் நிச்சயிக்கிறேன். மெய்யாகவே ஆண்டவர் ஜீவிக்கிறார். அனைத்தும் அவருடைய அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அவ்விதம் பைபிள் சொல்வது தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் இந்த பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறது. இந்த பூமி இன்றைக்கும் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் இந்த பூமியை அரசாளுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. அவ்விதம் பைபிள் சொல்வது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டையடே நிற்கும். தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த நாளில் நாம் ஒரு வேத போதியை நாம் வாசிப்போம், எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், அதுல 12வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரை, 12ல் இருந்து 19 வரை, லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ல் இருந்து 19 வரை நாம் வாசித்து கேட்போம்.
அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ட ரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார்.
10 குஷ்டரோகிகள் சுத்தமானதை அல்லது சுத்தமானதை இந்த வாசிக்க வேத பதில நாம் வாசிக்க கேட்டோம். இது ஒரு கதை அல்ல அல்லது கற்பனையும் அல்ல. ஆண்டவர் இயேசு மாம்சத்திலே இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் செய்த ஒரு மகத்துவமான அற்புதம். ஏனென்றால் குஷ்டரோகம், லெப்ரசி, குஷ்டரோகம் இன்றைக்கும் மருத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு சவாலா தான் இருக்குது. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகி போயிருக்கிறது. ஆனாலும் இன்று வரைக்கும் குஷ்டரோகத்தை குணமாக்குவதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆகவே குஷ்டரோகம் என்பது ஒரு பயங்கரமான வியாதி. 10 குஷ்டரோகிகள், அவருடைய வயதும் காலமும் இங்கே குறிப்பிடப்படவில்லை. எத்தனை ஆண்டுகள் அவர்கள் குஷ்டரோகத்தோடு இருந்தார்கள் தெரியாது. எத்தனை வருஷங்கள் இந்த வியாதியை அவர்கள் சுமந்தார்கள் தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொள்ளுகிற ஒன்று இருக்குமா இருந்தால் அது கொடிய வியாதி தான் பாருங்க. எத்தனையோ படித்த மனிதர்கள் இன்றைக்கும் பயங்கரமான வியாதிகளினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பணக்காரர்களிடத்திலே பணம் உண்டு, வசதி உண்டு, ஆனால் அவர்கள் விரும்புகிற காரியங்களை அனுபவிக்க முடியவில்லை. விரும்புகிற சாப்பாடுகளை கூட அவர்களால் சாப்பிட முடியவில்லை. என கருமானவர்களே, குஷ்டரோகம் என்கின்றது ஒரு பயங்கரமான வியாதி. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வர்றார். தூரத்தில் நின்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கு. வாழ்க்கை கசப்பாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கழிக்கிறோம். ஏனென்றால் குஷ்டரோகிகள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே வந்து உட்கார முடியாது. சமூகத்திலும் சமுதாயத்திலும் குஷ்டரோகிகள் சேர்ந்து வாழ முடியாது. அவர்கள் பிழைத்து உழைத்து வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் குஷ்டரோகிகளுடைய சரீரத்தில் இருந்து எப்பொழுதும் ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். ஆகவே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வந்து இருக்க முடியாது. எப்பொழுதும் சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஊருக்கும் புறம்பாகவே அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு குஷ்டரோகி அவருடைய விரல்களிலே கை கால் விரல்களிலே ஒரு ஊசி குத்தினால் கூட அது அவனுக்கு தெரியும். என்ன அந்த அளவுக்கு உணர்வு இருக்க. குஷ்டரோகம் ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். அவர்கள் வேலை செய்ய முடியாது, பிழைத்து வாழ முடியாது. ஒருவேளை நம்மை போல் அவர்கள் குடும்பமாக வாழவும் முடியாது. சொல்ல போனால் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வதிலே ஒரு நன்மை. நாள்தோறும் அவருடைய வாழ்க்கை அவளுக்கு நரகம் போலவே இருக்கு. வாழ்க்கை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை. என்று சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். நம்மை போல நன்றாக உடுத்திக் கொள்ளவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, பிழைத்து வாழவும் முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கை நரகம் போல இருக்கு. வாழ்க்கை குறித்து நிச்சயம் இல்லை, எதிர்காலத்து குறித்து நம்பிக்கை இல்லை. ஏன் வாழுகிறோம் என்கின்ற ஒரு கசப்பு, ஒரு வறுப்பு வாழ்க்கையில வரக். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வந்து தூரத்தில் நின்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க, Lord, please have mercy upon us. ஆண்டவரே எங்கள் பேர் இறக்குமார். ஏனென்றால் இந்த வியாதியினாலே நாங்கள் வருந்துகிறோம். நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டப்பாக, எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வேதனை நிறைந்ததாக, இதில் இருந்து விடுபட எங்களால் முடியவில்லை, ஏன் வாழறோம் என்று தெரியவில்லை. ஆகவே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். இந்த சுவிசேஷங்களை சிற்சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், சிற்சில இடங்களிலே ஆண்டவர் இயேசு சில குஷ்டரோகிகளை கூசாமல் தொட்டு குணமாக்கிறார். குஷ்டரோகிகளை இலகுவிலே எவரும் தொடமாட்டார் என அந்த வார்த்தை பொதியும். ஆனா இயேசு குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின இடங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்கேயோ சற்று வித்தியாசமாக இருக்கு. அந்த குஷ்டரோகிகளை ஆண்டவர் கிட்ட அழைக்கவும் இல்லை, அவர்களும் இயேசுக்கு கிட்டே வரவும் விரும்பவில்லை. தூரத்தில் நின்று ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே எங்களுக்கு இறங்க மாட்டார். ஏனென்றால் வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு தீர்வு, they have no any solution in their life. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்வு இல்லை. என்னத்துக்கு தீர்வு? வியாதியில இருந்து ஒரு தீர்வு இல்லை, ஒரு விடுதலை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி. இப்படி நான் சொல்லும் போது பழைய பாலை ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கத்தவர்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கே நாகமான் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படும். அவன் பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்றது. பல யுத்தங்களை நடத்தி தன் ராஜாவுக்கு அநேக வெற்றிகளை குவித்த ஒரு பராக்கிரமம் மிகுந்த மனுஷன், மகா பலசாலி, பராக்கிரமம் மிகுந்த மனிதன். ஆனால் எவ்வளவுதான் அவன் பராக்கிரமம் மிக்க மனுஷனாக இருந்தாலும் அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். ஆகவேதான் தீர்க்கதரிசி எலிசாவை தேடி அவன் போய் அவன் சொன்னபடி செய்து அவன் சுத்தமான சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக வந்த ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவேதான் இந்த 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களுக்கு காண்பி. ஏன் அந்த வார்த்தை அப்படி சொன்னால் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே குஷ்டரோகிகள் கூட ஆசாரத்தில் தான் போகணும். சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் இஸ்ரவேலருடைய வாழ்க்கை முழுவதும் ஆலயத்தை சுற்றித்தான் அமைந்திருந்தது. ஆண்டவர் தான் வாழ்க்கையின் மையப்பொருள். இறைவன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மையம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனை சுற்றித்தான் சுழற வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியான விதத்திலே அமையும். அப்பொழுதுதான் அங்கே ஜீவன் இருக்கும். அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். அப்பொழுதுதான் அந்த மன்னனுடைய வாழ்க்கையிலே நன்மை இருக்கும், கிருபை இருக்கும். சோ பழையற்பாடு நாம் பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆலயத்தை சுற்றித்தான் அமைந்திருந்தது. ஈவன் குஷ்டரோகம் என்றால் கூட அவர்கள் எங்கே போகணுமா? ஆசிரத்திற்கு போகணும். ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு வைத்தியனை ஏற்படுத்தி குஷ்டரோகம் உள்ளவரெல்லாம் வைத்தியத்தில் போகிறவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி அவர் சொல்லல். ஒருவன் குஷ்டரோகமா இருந்தால் அவன் டைரக்டா ஆலயத்துக்கு போடு, அங்கே போய் நான் நியமித்திருக்கிற ஆசாரியிடத்தில் அவன் தன்னை காண்பிக்க கடவுள். அந்த ஆசாரியன் அவன் குஷ்டரோகம் உள்ளவனா என்பதை பார்த்து பரிசோதித்து அவன் குஷ்டரோகம் உள்ளவன் என்று சொன்னால் அவன் என்னென்ன பிரகாரமாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு நியமனத்தை ஆண்டவர் பழையற்பாடு காலத்தில் கொடுத்திருந்தார். இந்த காரியங்களை குறித்து நான் லேவியர் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அதைகளை குறித்து பார்க்க நமக்கு நேரம். ஆகவே எனக்குமானவர்களே, ஒரு குஷ்டரோகி கூட அவன் ஆசாரியத்தில் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நியதி ஆண்டவர் வைத்திருந்தார். எல்லாம் தேவனை சுத்தி, ஆண்டவருடைய ஆலயத்தை சுத்தித்தான் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. ஆகவேதான் இங்கு குஷ்டரோகிகளை ஆண்டவர் பார்த்தபோது அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீர்கள். இப்ப என்ன கவனியும், இங்க ரெண்டு காரியம் இதுக்குள்ள இருக்கிறது. இயேசு உடனடியாக அவர்களை குணமாக்கிருக்கலாம், சித்தம் உண்டு சுத்தமா அவன் குணமாயிருக்கும் அப்படி ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கா செய்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல அப்படியான காரியத்தை அவர் கையாள விட இன்னும் ஒரு காரியம் குறிப்பிட சொன்னால், எல்லா வியாதியிடத்திலும் ஆண்டவர் ஒரே விதமாக நடந்து கொள்ளவில்லை. சிற்சில இடங்களிலே அந்த நிலைமைக்கு ஏற்றபடி ஆண்டவர் காரியங்களை கையாண்டிருக்கிறது நாம் கவனத்தில் கொள்ளணும். சோ இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த குஷ்டரோகிகளை பார்த்தவளை சொன்ன வார்த்தை, ஆசாரிகளுக்கு போய் உங்களை காண்பீங்க. இது ரெண்டு காரியம், முக்கிய காரியம் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதை சுருக்கமாக நான் சொல்லி நம்முடைய காரியத்துக்குள்ள வந்து இந்த கடைசி ஆராதனை நாம் கத்தருக்குள்ள நாம் முடிப்போம். இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னதுல ரெண்டு பக்கங்கள் இருக்குது. இந்த வார்த்தையிலே தான் அற்புதம் இருக்கிறது, இந்த வார்த்தையில தான் ஆரோக்கியம் இருக்குது, இந்த வார்த்தையில தான் அவருடைய எதிர்காலம் தங்கி இருக்குது. நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள். ஒருவேளை இவங்களை யோசித்திருக்கலாம், எப்படி இந்த ஆசாரியர்கள் நம்முடைய வியாதியை சுத்தமாக்கலாம்? ஏனென்றால் அவர்கள் வாழ்நாட்களிலே ஆசாரியர்கள் குஷ்டரோகத்தை சுத்தமாக்குறதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கவில்லை. ஆகவே இவர்கள் யோசித்திருக்கலாம், எங்கள் குஷ்டரோகத்தை எப்படி ஆசாரியர்கள் குணமாக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி யதார்த்தமாக அவர்களுக்குள்ள வர்றதுக்கு இடம் உண்டு. ஆனாலும் அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆசாரியர்களுக்கு தங்களை காண்பிக்க போனார்கள். இப்படி அவர்கள் போகும் போதுதான் அற்புதம் நடக்கிறது. ஆகவே நான் உங்களை சொல்லுறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் போகாதிருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் குஷ்டரோகம் தீர்ந்த பாடு இருக்காது, அவர்கள் குஷ்டரோகம் குணமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு போன அந்த காரியத்தில் ரெண்டு காரியம் என்னவென்றால், ஒன்று அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், மற்றொன்று அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். நான் சொல்றேன் கவனிங்க, இந்த வேதம் முழுவதும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள் ஐ டெல் யூ பீப்பிள், இந்த வேதம் முழுவதும் ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். எப்பொழுதும் பொதுவாக கீழ்ப்படிவும் விசுவாசமும் இணைந்தே போகும். இதை பல இடங்களில் நீங்க பார்க்கலாம், அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கு. எப்பொழுதும் பெரும்பாலும் பொதுவாக கீழ்ப்படிவும் விசுவாசமும் இணைந்தே செயல்படும், இணைந்தே செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமம் 12 அதிகாரத்துக்குள்ளே போவீங்கள் சொன்னால் விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் இங்கே சந்திக்கலாம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு சொல்லிடத்துக்கு போ. அவன் திரும்பி ஒரு வார்த்தை கேட்கவில்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்க ரெண்டு காரியம் நடக்கிறது. ஒன்று, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், விசுவாசித்ததோடு நிற்கவில்லை, அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது ரெண்டும் ரெண்டு கண்களை போல இருக்கணும் பார். ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரை உத்தமமாய் சேவிக்க விரும்புகிறவர்கள், ஆண்டவரை உண்மையாக தேட விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டும் ரெண்டு கண்களை போல இருக்கணும் பார். Faith and obedience, விசுவாசம் கீழ்ப்படி, இந்த ரெண்டும் தேவனை பிரியப்படுத்துறது, இந்த ரெண்டும் தேவனை மகிமைப்படுத்துறது, இந்த ரெண்டுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முதலாவது அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்ததோடு அவர்கள் நின்று விடவில்லை, அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இதற்குத்தான் அடையாளம் என்னவென்றால், அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்ததுக்கு அடையாளம் என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் போயிருந்தார். நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பி. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கலிலேயா கடலின் ஓரத்தில் நடந்து போற ரெண்டு சகோதரர், அவர்கள் மீன் பிடிக்கிறோம் அல்லது மீன் பிடிக்கிறவர்களே கைதேர்ந்தவர். யார் அவர்கள்? பேதுருவும் அந்திரியா. இரவு முழுவதும் the whole night வலையை போட்டு பார்த்துட்டே இருக்கும். ஏனென்றால் இரவில் தான் மீன் அதிகமாக ஆகப்படும். ஆகவே இரவில் வலைய போட்டு இரவரவா காத்திருக்கிறான், மீன் வரும் மீன் வரும் மீன் பிடிபடும். ஆனா இரவு முழுவதும் காத்திருந்த காலையிலே வலையை இழுத்த போது ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு மீன் கூட ஆகப்படாது. ஒரு இரவு முழுவதும் வலையை போட்டுட்டு மீனுக்கு காத்துட்டு இருக்கிறான், ஒரு மீன் கூட அகப்படுது. மிகுந்த சலிப்போடு சோர்வோடு கலையில கரையில வந்து எடுத்த வலையை சலிப்போடு மிஸ்டர் பீட்டர் அலசிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். சிற்சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம செய்யக்கூடியதெல்லாம் செய்வோம், பிரயாசப்படக்கூடியதெல்லாம் பிரயாசப்பட்டு, முயற்சி செய்யறதெல்லாம் முயற்சி செய்து, இனிமே நம்மால இயலாது என்று ஒரு கட்டம் வரும்போதுதான் நாம நிமிர்ந்து பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய். நான் மனம் சலித்து போனேன், மனம் சோர்ந்து போனேன். லார்ட் ஹெல்ப். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் சலிப்போடு வலையை கரையிலே அலசி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து அவனுக்கு சொன்னார், பேதுருவே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட. ஒருவேளை அவன் கேட்டுக்கலாம், இவ்வளவு இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படலப்பா, இத்தனைக்கும் நான் மீன் பிடிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் பாருங்க, இந்த கலிலேயா கடல் எனக்கு பழகின கடல், பல பல நாட்களும் நான் பல வருஷங்களாக மீன் பிடித்திருக்கேன், இரவு முழுவதும் அகப்படல. ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறேன்? ஒரு வார்த்தை அப்படி ஒரு சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போறேன். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான் கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிவு விசுவாசம், விசுவாசம் கீழ்ப்படி. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான் கீழ்ப்படிந்தான். படகை தள்ளினான், வலையை போட்டான், எக்கச்சக்கமான மீன்களை, ஏராளமான மீன்களை அவன் பிடித்தான் என்று நாம் படித்திருக்கோம். என்ன கருமானவர்களே, அதே கடல் அதே வலை, அதுவும் பகல் நேரத்தில். ஒன்றும் வலையை போட்டு காத்திருக்கவும் இல்லை, வலையை போட்டான் அவ்வளவுதான், வலை நிறைய மீன். எப்படித்தான் இந்த மீன் எல்லாம் வந்தது? இதுதான் பேதுருக்கும் விளங்க இல்லை. இப்ப இரவு முழுவதும் நான் காத்திருந்தேனே, இரவுல வர வேண்டிய மீன் எல்லாம் ஒன்றும் பிடிபடையிலேயே, இந்த பகல் வழியில போட்டதும் போட்டே பொட்டது, இவ்வளவு மீன் எங்கிருந்தா வந்தது, எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்ட உடனே அவனுக்கும் புரியல. வந்து விழுந்த ஆண்டவரை பார்த்தலாம், சொன்ன ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போறேன். அத்தமில்ல தெரியுமா, கண்டுட்டான் அவர் ஆண்டவர் என்று. ஆகவேதான் அவன் சொன்னா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய். அவன் ஒத்துக்கொள்ள, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய். விசுவாசம் கீழ்ப்படி. நமக்கு விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதாது, நாம் அதற்கு கீழ்ப்படியவும் வேணுமா. இங்க குஷ்ட நோய்களை நாம் பார்க்கிறோம், 10 பேர் பல வருஷங்கள் குஷ்ட நோயத்தினால வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வாழ்க்கை குறித்த நம்பிக்கை நிச்சயம் மற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, நீங்கள் திரும்பி போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீர்கள். முதலாவது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், போனார்கள். போய்கொண்டு இருக்கும் போதே வந்தது தேவேகள், போய்கொண்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு குருடனுக்கு கரையில் நிலத்தில் சேர் உண்டாக்கி அவன் கண்களில் பூசி அவனை பார்த்து சொன்னார், நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு. அவன் கண் தெரியாத குருடனாக இருக்க போன குறைக்க ஆண்டவர் அவன் கண்களை சேரையும் பூசிட்டு போய் சீலமன் குளத்தில் கழுவண்டா, அவனுக்கு எந்த பக்கம் போறது? நான் உனக்கு கேட்கறது, ரெண்டு கண்ணீர் இருக்கு, மூடிப்பட்டு பாருங்க, எந்த பக்கம் டைரக்ஷன் தெரியும் பாருங்க, வாசம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியும். ஓஹோ பார்த்தனே உண்டு இருக்கு, ஒரு கொஞ்ச நேரம் மூடிட்டேரு, எல்லாம் சுத்தி சுழண்டு வரும், எந்த பக்கம் டைரக்ஷனே தெரியாம. சேரை பூசி ஆண்டு சொல்றாரு, சீலமன் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு. அவன் தான் கண் தெரியாம எங்க எப்படி போறது, எந்த பக்கம் போறது. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே அவன் விசுவாசித்தான். அதற்கு கீழ்படியத்தக்கதா, யாரையாவது பக்கத்தில் இருக்க யாரையாவது கேட்டு என்னை இந்த குளத்தில் கொண்டு விட்டுடுங்கப்பா. ஏன் தெரியுமா, ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், அந்த குளத்தில் போய் கழுவ சொல்லி, அவ யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லி யாரையாவது கெஞ்சி கேட்டாவது அந்த குளத்தில் கொண்டு போய் அவனை விட்டுட்டான். குளத்தில் கொண்டு போய் விட்ட உடனே அவன் அள்ளி அவன் கழுவின போது அவன் பார்வை அடைந்தவனாய் வந்தான் சொல்லி நான் பார்க்கிறேன். நான் சொன்னேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க, அவன் ஆண்டவர் இயேசுடத்திலே வந்தது உண்மை, அவர் சேரை உண்டாக்கி பூசினது உண்மை. நான் சொல்றேன் கேளுங்க, அவன் சொன்னபடி அவன் சீலோவான் குளத்திலே போய் கழுவாது இருந்திருப்பானால் அவன் காலம் முழுவதும் ஒருபோலே கழுக சேர் உள்ளவனாக இருந்திருக்கலாம், ஒழிய அவன் கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. ஆவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும், மட்டுமல்ல அதற்கு நாம் கீழ்ப்படியவன். அவன் கண்களிலே சேரோடு போறான். எங்கே போறாய்? குளத்துக்கு போறேன். ஏன் போகிறாய்? ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், அதுல போய் கழுவ சொல்லி. அவன் அப்படியே போய் கழுவினான், பார்வை அடைந்தவனாய் திரும்பினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல அதற்கு கீழ்ப்படிதவர்களாக நாம் இருக்கணும். பாருங்க, faith and obedience. 10 பேருக்கும் ஆண்டவர் சொன்னார், போங்கப்பா போறா. சொன்னபடி போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் சுத்தமான, இப்ப எதுதான் சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, பத்து பேரும் போகல, போய்கொண்டிருக்கும் போது குஷ்டரோகம் நீங்கிட்டு. நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், ஒருவேளை நான் அப்படி இருந்திருந்தா சந்தோஷம் எவ்வளவாக இருந்தது. காலம் முழுவதும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டு இருந்த இந்த குஷ்டரோகம் என்கின்ற வியாதி ஒரு நொடி பொழுதுல என்னை விட்டு நீங்கி போகும் போது என்னுடைய ஆனந்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அளவே இருக்காது. பாருங்க இப்ப என்ன நடக்குது, பத்து பேரும் சொஸ்தமானாங்க, பத்து பேரும் பார்க்கிறா, ஆஹா குஷ்டரோகம் எல்லாம் என்ன போயிட்டு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் படிக்கவும் இல்லை, ஒரு டேப்லெட் எடுக்கவும் இல்லை, ஒரு பைசா கொடுக்கவும் இல்லை, சொன்னதும் சொன்னார், சொன்னபடி செஞ்சோம், நாம் எல்லாம் ஹீல் ஆகிட்டோம். வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை, வாழ்க்கை குறித்த ஒரு வெளிச்சம், சந்தோஷம், பேரானந்தம், மகிழ்ச்சி. இதை யோசித்தான், ஒரே ஒருத்தர் திரும்பி வந்து ஆண்டவர் பாதத்திலே விழுந்து தமிழ் வேதாகமத்தில் அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கில மொழிபெயர்த்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே நீரனை குணமாக்கினார், ஆண்டவரை விழுந்து வணங்கி தன்னை குணமாக்கின ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்தினார். ஆண்டவர் அவன் ஒரு சமாரியனாக இருந்தான். இடக்கருமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மிகுதி 9 பேரும் எங்கே? யாராவது எங்கே? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, மிகுதி 9 பேரும் எங்கே? ஆண்டவர் செய்த நன்மையை, ஆண்டவர் அளித்த ஆரோக்கியத்தை நினைத்து, தன்னை உருவாக்கின தேவனை, தன்னை குணமாக்கின தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனே ஒருவனை தவிர மற்ற 9 பேரும் எங்கே? வேறாது எங்கே? 9 பேரும் எங்கே? தமக்கு தேவை என்ன? ஆரோக்கியம். தமக்கு தேவை என்ன? அற்புதம். நமக்கு தேவை என்ன? நம் குறைவுகள் நிறைவாகும். நமக்கு தேவை என்ன? நம் பிரச்சனைகள் நீங்க வேணும். நமக்கு தேவை என்ன? ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யும். இட் இஸ் ட்ரூ. ஆனா அதை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, நாம் வேண்டிக் கொண்டதை தேவதத்திலே அடைந்த பிற்பாடு, அடுத்த கட்டம் நம்முடைய வாழ்க்கையில என்ன? தட்டி நில், கொஞ்சம் சிந்தி. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். 52 வாரம், ஏறத்தாழ 365 நாட்கள். எத்தனை ஜெபங்களை நாம் ஆண்டவரிடத்தில் எடுத்திருக்கிறோம்? எத்தனை மன்றாட்டுகள், எத்தனை விண்ணப்பங்கள், நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நமக்கு வேண்டியவர்களுக்காக, சபைக்காக, பற்பல பல 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 விண்ணங்கள், விண்ணப்பங்கள் ஆண்டவரத்தில் எப்பயும் நாம கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தானே? ஹலோ, எப்பயும் நாம் ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எப்பயும் ஆண்டவரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தப்பில் தவறு, ஆனால் நாம் கேட்டுக்கொண்டவர்களை ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அடுத்த கட்டம் என்ன? இங்கே 10 பேர் ஆரோக்கியமாக வேண்டும், சுகமாக வேண்டும், குணமாக வேண்டும், எங்கள் வாழ்க்கையை கொல்லுகிற, அழிக்கிற இந்த குஷ்டரோகம் எங்களை விட்டு நீங்க வேண்டும், நீதான் வழி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று எங்கேயோ இருந்து எவ்வளவு தூரமோ நடந்து தேடி ஆண்டவர் திருமுகத்தை நோக்கி தேடி வந்தார்கள். கிட்டவும் நெருங்கிறதுக்கு பயந்து தூர நின்றார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவங்க கேட்டதை ஆண்டவர் கொடுத்த போதோ இப்ப கிட்ட வரவும் விருப்பம் இல்லை, திறமை போயிட்டாங்க. பாரு, இப்ப என்ன கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் சொல்றேன், கேளுங்க. அவர்களுக்கு தேவையெல்லாம் ஆரோக்கியம் தான். அவருக்கு ஆண்டவர் தேவையில்லை, அவர்களுக்கு தேவையெல்லாம் ஆரோக்கியம் தான். என்னே பரிதாம், இன்றைக்கும் இப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் சபைகளிலே மறைந்து கிடக்கிறது. எவ்வளவு வேதனை ஆண்டவருடைய இருந்தது. எங்களுக்கு தேவையெல்லாம் அற்புதம் தான், எங்களுக்கு தேவையெல்லாம் எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தான், எங்களுக்கு தேவையெல்லாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் தான். நமக்கு பிரச்சனைக்கு தீர வேண்டும் உண்மைதான், ஆண்டவருடைய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் உண்மைதான், நமக்கு அற்புதங்கள் அவசியம் உண்மைதான். ஆனால் நாம் அற்புதத்துக்கும் பிரச்சனை தீர்வதற்கும் மாத்திரம்தான் ஆண்டவரை தேடுவோமாக இருந்தால் அந்த 9 பேர் என்கின்ற கூட்டத்தில் நாமும் சேர்ந்து கொள்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரிடத்திலிருந்து வரும் கேள்வி, மிகுதி 9 பேர் எங்கே? தான் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை நினைந்து ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவாதி தேவனுக்கு வந்து நன்றி செலுத்தி, நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிர மட்டும் 9 பேரும் எங்கே? போகக்கூடாத இடத்துக்கு போய்விட்டார். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கு. இது எந்த புத்தியிலிருந்து வந்த வார்த்தை இல்ல, இது கர்த்தருடைய வேதம் சொல்ற வசனம். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கு. புத்திமதி விரும்ப மாட்டான், கேட்க விரும்ப மாட்டான். இதை கவனி, வழி தப்பி போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிசன் டு மீ, சில நேரங்களிலே நாமும் சில நேரத்தில் வழிகளை மாறுபடலாம், தவறப்படலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வழியை விட்டு விலகினாலும் புத்துமதியை ஏற்றுக்கொள்ள விரும்பாதான் ஆபத்து. தட் இஸ் டேஞ்சரஸ். எல்லாரும் வழியை விட்டு விலகத்துக்குரிய சில வாய்ப்புகள் இருக்கலாம், ஓரம் போறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வழி தப்பி போனாலும் புத்துமதியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க பாருங்க, அதான் பிரச்சனை, அதுதான் நமக்கு ஆபத்து, அது நம்முடைய வாழ்க்கையை கோஸ்ட் பண்ணி சொல்ல போனால் நாம் சென்று அடைய வேண்டிய இலக்கை மிஸ் பண்ணிடும். நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு, இவர் 12:1 நாம் வாசிக்கிறோம், இலக்கை நோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தவறவிட்டு எத்தனை தடவை சுட்டு தான் என்னங்க, எத்தனை அம்புகளை எய்ந்து தான் என்ன, லக்கை விட்டுக்கூடாது. சுஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே, அவர்களுக்கு தேவையெல்லாம் அற்புதம், ஆரோக்கியம், ஆண்டுடத்தில் ஆலோசனைகள் தான், ஆண்டவர் அல்ல. நீயும் நானும் அப்படி இருந்திடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய். நீயும் நானும் இப்படி இருந்திடக்கூடாது, இந்த இந்த 9 பேர் என்கின்ற கூட்டத்தில் நீயும் நானும் சேர்ந்திடக்கூடாது. அந்த ஒரு மனிதனை போல, அந்த ஒரு மனிதனை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், உபகாரங்கள், கிருபைகள், சுகம், பலம், பாதுகாப்பு இவைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நீங்க எடுத்து வாசிக்கிறத நான் சொல்ற வீட்டு பாருங்க, 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 1 வசனத்தில் இருந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி போட்டு கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் சொல்லி பட்டியல் போடுற, அது உங்களுக்கு தெரியும். அதுல ஒன்று என்ன தெரியுமா, கடைசி நாட்களிலே ஜனங்கள், கடைசி நாட்களிலே ஜனங்கள், கடைசி நாட்களிலே ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். வீட்டை போய் வாசிப்பார், நான் சொல்றது இருக்கா, நன்றி உணர்வு இல்லாதவர்களாக இருப்பார். இப்படி சொல்லும் போதுதான் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சது, உபாகமம் 32 அதிகாரத்தில் திறப்பு நடந்த ஒரு சம்பவத்தை நான் காட்டுறேன். உபாகமம் 32 அதிகாரம், அதுல சில வசனங்களை வாசித்தால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் பார்க்கக்கூடியதாக படி, 10:18 கொஞ்சம் நீளம் தான், பரவாயில்ல படி, 10 வசனத்தில் படி.
பாழான நிலத்திலும் உழையிடுதலும் வறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவர்களை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல
காத்தருளினார். கவனிங்க பிளீஸ், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வறுமையான அவாந்தர வழியிலும் அவனை என்ன செய்தார், கண்டுபிடித்தார், அண்டர்லைன் பண்ணுங்க, கண்டுபிடித்தார். அதுக்கு பிறகு சொல்றாரு அவனை நடத்தினார், அதுக்கு பிறகு சொல்றாரு அவனை உணர்த்தினார், அதுக்கு பிறகு சொல்றாரு கண்மணியை போல காத்தருளினார். அதாவது கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தருளினார். உன்னையும் என்னையும், பாவ சேற்றிலே கிடந்த உன்னையும் என்னையும், விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்து கிடந்த உன்னையும் என்னையும், அவாந்தர வழியிலே ராட்சச் செடியை கண்டுபிடிக்கிறது போல விளையான சேற்றில கிடந்த உன்னையும் என்னையும் தேவன் என்ன செய்தார், கண்டுபிடித்தார். தேவன் உன்னை என்னை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நீயும் நானும் இடத்துல இருக்கும், நீயும் நானும் எங்கேயா நிற்போம், நிக்க கூடாத இடத்துல நிற்போம், போகக்கூடாது போய்க்கும். இன்றைக்கு ஊமையான பேசாத, கண்ணிருந்து பார்க்க கூடாத, ஊமையான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்திருந்த அவைகளையே நாம் கும்பிட்டுக் கொண்டது. ஆனாலும் தேவன் உன்னையும் என்னையும் கண்டுபிடித்தபடியால், உன்னையும் என்னையும் அவர் நினைந்தெழுந்தபடியால், இன்னைக்கு நீயும் நானும் இங்க இருந்து இப்பொழுது நாம் விக்கிரகங்களை அல்ல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் உள்ள சந்ததியார் ஜனங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கண்டுபிடித்தார், அவர் நம்மை கண்டுபிடித்தார். ஆவிதான் சொன்னார் இவன் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்வேன். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நற்செய்தி சொல்றேன், உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு சமூகம் அல்ல, ஒரு சமுதாயம் அல்ல, அல்லது ஒரு ஒரு பிரசிடண்ட் அல்ல, தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. போகட்டும், நாம் இங்கு பார்க்கிறோம், அவர் கண்டுபிடித்தார், நடத்தினார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை உணர்த்தி இருக்கிறார். நாம் எத்தனையோ பற்பல சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர் நம்மை உணர்த்தி இருக்கிறார். எத்தனையோ இடங்களில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆவிதான் உள்ளபடியே சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு பேசிருக்கேன். உணர்த்தி இருக்கிறார் மட்டுமல்ல, கண்பணியை போல நம்மை காத்திருக்கிறார். என்ன கவனிங்க, அதிகம் உண்மையா நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு விரும்பினேன். கண்மணியை போல காத்தார். சாதாரணமா காக்கல, ஐ ஸ்பீக் தி ட்ரூத், நான் சத்தியத்தை பேசுறேன். எப்படி காத்திருக்கிறாரு? கண்மணியை போல காத்திருக்கிறார். இந்த இமைகளுக்கு வேலை என்னங்க? இந்த ரெண்டு மேலுக்கும் கீழுக்கும் இருக்கிற இமைகளுக்கு ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? உள்ளுகிற கண்மணியை காக்க. இப்ப தேவன் நம்ம கண்மணி போல காக்கிறார். இரவும் பகலும் ஒரு இமைகள் கண்ணை பார்க்கறது போல நம்மை பார்த்துட்டு காத்துட்டே இருக்கிறார். இப்ப நான் யோசிக்கிறேன், இப்படியே நாம் அவர் நம்மை பாதுகாக்க நீங்க நானும் ஏமாத்துறோம். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் சொல்லிக்கொள்ள வகை தடாதருங்க. இந்த கல்லுகளினாலும் தேவன் தனக்கு பிள்ளைகளை உண்டாக்க நடத்தி இருக்கிறார், நம்மை உணர்த்தி இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தின் கடைசியில் இருந்து நாம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கருணாநிதியாக. இது எப்படி வச்சிருங்க? 91 சங்கத்துக்கு படி 5:6 91:5-6
இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
அதுக்கு முதல் வசத்தை பாருங்க, 4:5 படி.
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் கெட்டவளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும்,
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும்,
பகலில் பறக்கும் அம்புக்கும்,
பகலில் பறக்கும் அம்பு. திரும்ப படிங்க. இரவில்
உண்டாகும் பயங்கரத்துக்கும்,
இரவில் உண்டாகும் பயங்கரம். ஹலோ, அப்படி இருக்கோங்க பைபிள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும்,
பகலில் பறக்கும் அம்பு.
பகலில் பறக்கும் அம்பு. இப்ப என்ன கவனி பொருங்க, என்ன கவனி, நீங்க கையில வச்சிருக்கிறது ஆண்டவருடைய வேதம், சத்திய வசனம். இந்த வார்த்தைகள் வானத்தில் நிலைத்திருக்கிறது. வானமும் பூமியும் அழிந்தாலும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒளியால் இந்த வேதத்திற்கு ஒரு உறுப்பு கூட அசையாது என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டு விஷயம் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீயும் நானும் கவனிக்கிறதும் கேட்கிறதும் சத்திய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள், அழியாத வசனங்கள் என்றென்று நிலைத்திருக்கிறோம். சொல்லுகிறது இரவில் உண்டாகும் பயங்கரம், அப்புறம் பகலில் பறக்கும் அம்பு. இப்ப நான் கேட்கிறேன், இரவில் உண்டாகும் பயங்கரம் என்று சொல்லப்படுறது. ஆகவே கவனித்துக்கொள், இரவில் பல பயங்கரங்கள் கூத்தாடும், ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு தெரியாது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவைகள் எல்லாம் இல்லாதவைகள் என்று நாம் சொல்ல முடியாது. அதிர்ஷ்டமான உலகத்திலே நடக்கிற சில காரியங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியாது. இனி சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் ரிலம் சொல்வார், ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கிற சில காரியங்கள் நாம் காண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எபேசியர் 6 நாம் பார்க்கிறோம், வானமண்டலத்திற்கு பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப நமக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்காக விரோதமாக வானமண்டலத்திலே ஆயிரக்கணக்கான எண்ணுக்கணக்கட்ட பொல்லாத ஆவிகள் சேனை சேனையாக கூட்டம் கூட்டமாக ஜாயின் பண்ணி என்ன செய்யறாங்க? பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, தேவடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்றது. எப்படி தேவ பிள்ளைகளை பாவத்தில் தாழ்றது, எப்படி தேவனோடு நடக்கிற மனுஷங்களை பிடிக்கிறது, எப்படி தேவ அச்சியங்களை உடைக்கிறது, எப்படி ஆண்டுடைய குடும்பங்களை உடைக்கிறது, ஆண்டுடைய நன்மைகளை எப்படி, இதுதான் அவருடைய திட்டம். நான் சொல்ற பிசாசு திட்டம் போட்டு செயல்படுறானுங்க, பிசாசு திட்டம் போட்டு செயல்படுற. ஆகவேதான் ஆதியில ஆதாமும் ஏவாலும் தேவனோடு நெருங்கி நடந்து கொண்டிருந்த போது அவங்களை எப்படி பிரிக்கலாம் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினான் பிசாசு.
நான் உனக்கு சொல்லுகிறேன், நீயும் தேவனோடு நெருங்கி நடக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உடைகிறதுக்கு பிசாசு பல சதிகளை செய்வான். ஆனால் நீ கவனமாக ஜாக்கிரதையா இரு. நீ இடம் கொடுத்தால் ஒழிய பிசாசு தேவனோடு நீ நெருங்கி நடக்கிறது உடைக்கவே முடியாது. பாரு, ஏன் உலகத்தில் இருக்கணும் பார்க்க, உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கவர் இரவில் உண்டாகும் பயங்கரம் நம்முடைய கண்ணுக்கு தெரியல, பட் இட் இஸ் ட்ரூத். நீ கண்ணால பார்க்காதபடியால அது உண்மை என்பதை நீ நினைக்காத, அது முட்டாள்தனம். ஆவி மண்ணிற்கு நடக்கிற காரியங்களை நம்முடைய கண்களை நாம் பார்க்க முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், தேவன் எப்படியா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். இப்ப நாம் அவரை கண்ணால பார்க்க முடியல என்பதுக்காக அவர் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனம். இன்றைக்கு சிலர் என்ன கேட்கிறாங்க, ஆண்டவருக்கு ஏசி இருக்கிறத காட்டு நம்புறேன். அவன் பார்க்கறதே நம்பணும், ஒருத்தனோட பார்த்தா ஏன் நம்பணும்? விசுவாசம் என்கிறது நம்பப்படுவதற்கு உறுதி, காணப்படாதது நிச்சயம். இரவில் உண்டாகும் பயங்கரம், ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இரவில் பல பயங்கரங்கள் கூட்டாது. நன்றாக கவனிச்சு பாருங்க, இரவில் தான் வருத்தங்கள் அதிகமாக இருக்கு, இரவில் தான் வருத்தங்கள் அதிகரிக்கும். மை பைபிள் சேஸ் இரவில் உண்டாகும் பயங்கரம், ஆகவே இரவில் பல பயங்கரங்கள் கூத்தாடுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவாதி தேவன் தன்னுடைய பலத்த கரத்தினால் உன்னையும் என்னையும் இந்த இரவில் உண்டாகிற எல்லா பயங்கரத்துக்கும் நீக்கலாக்கி பாதுகாக்கிறார். தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கும். எத்தனை பேர் சொல்றாங்க என்ன, இதுவரை நான் ஐயோ படுத்தா கனவு கன கன கனவு கனவு கனவா வருது. கனவு வரது தப்பில்ல, ஆனா வரக்கூடாத கனவு தானே கூட. எத்தனை பேர் பல கனவுகளை கண்டு நித்திரை கொள்ள முடியாமல் தவிக்கிறார். எத்தனை பேருக்கு இரவு வந்தால் விருப்பம் இல்லாமல் இருக்கு. எப்பொழுதும் 24 மணி நேரமும் பகலாக இருந்தாலே நலமாண்டு நினைக்கிறவர்கள் கூட இருக்கு. நான் உண்மை முடிவு சொல்றேன், இரவில் உண்டாகும் பயங்கரம் மறந்துடாத, உன் தேவன் உன்னை பாதுகாக்கும். அடுத்து என்ன தெரியுமா, பகலிலே பறக்கிற அம்பு. என்ன கவனிங்க, இப்ப நாம கண்ணால பார்க்கணும், பிசாசு வந்து நேர நிக்கணும், அவன் பல அம்புகளை நம்ம நோக்கி எய்யணும். அப்பதான் நம்ப ஆண்டவரே காப்பாற்று காப்பாற்று, பிசாசு எய்கிறார் எய்கிறார், ஆண்டவரே காப்பாற்று காப்பாற்று, ஏன்னா வருகிற அம்பு. அப்பதான் நாம நம்புவோம், அப்பதான் ஆண்டவத்தில் மண்டாரு. இது வந்து இன்விசிபிள் வேர்ல்ட் நடக்குது பாருங்க, காணக்கூடாத ஸ்பிரிச்சுவல் மண்டலத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்குது பாருங்க. பகலிலே பறக்கிற அம்பு, மை பைபிள் சேஸ், என்னுடைய வேதம் சொல்றது, பகலிலே பறக்கும் அம்பு. பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பல அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறார். அது குடும்ப பிரச்சனை என்கிற வடிவில் வரலாம், வியாதி என்கின்ற வடிவில் வரலாம், வரலாம், பல பல விதங்களில பல பல அம்புகளை பிசாசு உனக்கும் எனக்கும் புரோதமாக எய்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே சொல்கிறான் பாருங்க. ஆனால் அவைகள் நம்மை தைக்காதபடி, அவைகள் நம்மை நெருங்காதபடி, இன்று வரைக்கும் தேவன் நம்மை பாதுகாத்தபடியால் தான் இன்னைக்கு நீயும் நானும் இங்கு இருக்கும் என்பதை மறந்துடாது. ஆகவே தான் நான் சொல்றேன், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக. சொத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, இந்த ஒருத்தரை தவிர மற்ற 9 பேர் பகல் பறக்கும் அம்பு,
இருளில் நடமாடும் கொள்ளனோ,
இருளில் நடமாடும் கொள்ளனோ. இது எப்படி இந்தா பாருங்க, கொஞ்ச நாளைக்கு சொன்னாங்க பறவை காய்ச்சல்டா, இப்ப மனிதன் சொன்னா பண்டி காய்ச்சல்டா. இப்ப பறவை காய்ச்சல் முடிஞ்சு, இப்ப பறவைகள் வருத்தம் முடிஞ்சு, இப்ப மிருகங்கள் வருத்தம் நடக்குது. இனி அடுத்த காய்ச்சல் அடுத்தது என்ன தெரியும், பறவை காய்ச்சல் போய் இப்ப பண்டி காய்ச்சல் வருது, அடுத்த காய்ச்சல் தெரியாது. இது ஒன்று நமக்கு ஆச்சரியமானது, ஏன்னா கடைசி நாட்கள் கொள்ள நோய்கள் வரும். இவைகள் கடைசி நாட்கள், இவைகள் கடைசி நாட்கள். நான் உங்களை சொல்றேன், தேவன ஊழியக்காரன் தேவன் சமுத்திரம் என்று நானும் நீயும் வாழ்கிற கடைசி நாட்கள். ஆகவே நீ இந்த பூமிக்குரிய தேராத தேவன ராஜ்யத்துக்கான முதலாவது தேடு. கிறிஸ்துவோடு கூட நீ எழுந்த துண்டானா பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை தேடுகின்ற கொலோசியர் 3:1-2 படிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவோட கூட நீ எழுந்தது உண்டானால், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவும் நம்சிக்கப்பட்டது உண்மையானால், இந்த பூமி கடுத்தவர்களை தேடாமல் மேலானவைகளை தேடி. அப்படியானால் இந்த பூமிக்குரியவை எல்லாம் கீழானவைகள், பரத்துக்குரியவைகள் தான் மேலானவைகள். நீ எந்த கட்சி என்பதை, நீ என்னத்தை தேடுறா என்பதை வச்சே கண்டுபிடிக்கலாம் பாரு. நீயும் நானும் என்னத்தை தேடுகிறோம், எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை வச்சே நாம் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிக்கலாம். நாம் எங்கே நிற்கிறோம், எந்த கட்சியில இருக்கிறோம், எந்த ராஜ்யத்துக்கு சொந்தம், எந்த யாருக்கு சொந்தம் என்பதை கண்டுபிடிக்கலாம் பாரு. நான் சொல்றது சிந்தி. இரவன் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ள நோக்கி, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இது எப்படி மத்தியானத்தில் சங்காரம் நடக்கு? நீ இதை சிந்தித்திருக்கிறாயா? இதை குறித்து நீ யோசித்திருக்கிறாயா? மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பல சங்காரமான காரியங்களை பிசாசு வச்சிருக்கான். Beloved, I speak the truth. நான் சத்தியத்தை சொல்றேன் கேளுங்க. இவைகளை அநேக நினைக்காதபடியால், இவைகளை அநேக சிந்திக்காதபடியால், உணர்பட்டவர்களாக பலர் பிசாசின் கண்ணியிலே அகப்பட்டு கிடக்கிறார். அந்த வலையிலே சிக்கொண்டு கிடக்கிறார். மீள முடியாதவர்களாக திசை கட்ட மனிதர்கள் போல பரிதபிக்கிறார். But they believe in God. இரவன் பயங்கரது, பகலில் பறக்கும் அம்பு, இருவர் நடமாடும் கொள்ளனும், மத்தியானத்தை பாழாக்கும் சங்கார், இவைகளெல்லாம் பிசாசின் சரக்கு. மறந்துறார். இவைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்க அமெரிக்க ராணுவத்தினாலும் முடியாது, மொசாட் வந்தாலும் முடியாது. இவைகள் இருந்தெல்லாம் உன்னை பாதுகாக்க சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான முடியும் பார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆகவேதான் அந்த 91 சங்கீதம் 1 வசனம் சொல்றது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான். எல்லாருக்கும் தெரியும் 23 சங்கீதம் என்ன சொல்றது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய வேலைதான் என்ன, அவருடைய டியூட்டி என்ன, அவருடைய பொறுப்பு என்ன, ஒரு மேய்ப்பனுடைய பொறுப்பு என்ன, ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன? பைபிள் சொல்றது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சியடை போதா. ஒரு மேய்ப்பனுடைய பொறுப்பு என்ன, அவருடைய வேலை என்ன, மந்தைகளை சரியான விதத்தில் டைரக்ட் பண்றது, ஐ மீன் வழிகாட்டுறது. எங்க புல் இருக்குது, எங்க தண்ணி இருக்கு, தண்ணி அடிச்சாலும் அமர்ந்த தண்ணீரை கொண்டு விட்டாதான் ஆடு ஒழுங்கா குடிக்கும் பாரு. ஆகவேதான் அவர் என்னை அமர்ந்த ஸ்டில் வாட்டர், அமர்ந்த தண்ணியை கொண்டு விடுறார் பாரு. அவர் தான் நல்லவே. ஆடு குடிச்சாலும் குடிக்காதாலும் எனக்கு என்ன, இந்த தண்ணீர் கொண்டு கொண்டு அந்த நோக்கம் இல்லை. ஏன்னா அவர் நல்லமைப்பன் ஆயிடுது. அவர் புல்லுள்ள இடத்துல கொண்டு விடுறாராம், அமர்ந்த தண்ணீரை கொண்டு விடுகிறாராம், ஆத்மாவை தேடுகிறாராம், பாத்திரம் நிரம்பி விடு. தலை என்னால அபிஷேகம் ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்னங்க, ஆடுகளை டைரக்ட் பண்றது, டைரக்ஷன் காட்டுறது, வழிநடத்துறது. நான் வாசித்த 10 வசனம் இல்லையா, 32:10 உபாகம் என்ன சொல்லுது, அவர் அவனை நடத்தினார். உன்னையும் என்னையும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக நடத்தி இருக்கிறது உண்மை அல்லவா? நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி இன்றைக்கு நீ விசுவாசத்திலே நீ தலித்திருக்கிறதுக்கு காரணம் என்ன, உன் பலம் என்று நினைக்காது, உன் திறமை என்று நினைக்காது. உன்னை நீ காத்துக் கொண்டது உண்மைதான், ஆனா இன்று வரைக்கும் நீ விசுவாசத்திலே தரித்து நிற்கிறது அவர் உனக்கு அளித்த கிருபை என்பதை மறந்து. அங்கு போய் நான் சொல்றேன், தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லப்பா. ஒருவரை நாம் நினைக்கலாம், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். உண்மைதான். நீயும் நானும் நம்முடைய விசுவாசத்தை நினைத்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய திறமை அல்ல. தப்பாக நினைக்காத, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறித்து தவறாக நினைக்காத. உன் நினைவுகளை ஆண்டவர் அறிவார், உன் திறமைகளின் அடிப்படையில இந்த ஆண்டு முழுவதும் நீ நடக்க இல்ல, உன் விசுவாசத்தை உன் திறமைகளை நீ காத்துக்கொள்ள இல்ல. தேவாதி தேவன் உனக்கு தந்த கிருபையினால் இந்த ஆண்டு முழுவதும் உன் விசுவாசத்தை காத்துக்கொண்டாய். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், உன் தேவனுக்கு நன்றி சொல்லப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஓடினேன், பற்பல இடங்களுக்கு போனேன், பல பல ஊழியங்களை நிறைவேற்றினேன், கர்வ பகலாக ஓடினேன். அருமர தேவன ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லாம் சபைக்கு தேவன் தந்த கொடை என்பதை நான் மறக்கல. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? ஊழியம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை, ஒரு வாரத்தை உங்களுக்குள்ள ஊட்டினவர், உங்களுக்குள்ள விதைத்தவர், உங்களுக்குள்ள அருளினவர் வேறு எவரும் இல்லை, தேவாதி தேவன் மாத்திரம்தான். ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பை உன் ஆத்மாவிலே ஊட்டி விட்டவர், அந்த இன்ஜெக்ஷனை உனக்குள்ள போட்டு விட்டவர் வேறு ஒருவரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பார், ஓடினாய், இந்த ஆண்டு முழுவதும் ஓடினாய், இரவு பகலாய் உழைத்தாய், கத்தருக்கென்று பல காரியங்களை செய்தார், உண்மை சத்தியம். ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் ஓடி 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 இரவு பகலாக அவருக்கென்று உழைக்க நம் சர்வத்தில சுகத்தை, பலத்தை, மனதில நிம்மதியையும் தந்தது அந்த தேவாதி தேவன் மறந்திருக்கிறார். நம்முடைய கைகள் தான் செய்தது, உண்மைதான். நம்முடைய கால்கள் தான் ஓடின, உண்மைதான். இத்தனை முடித்து இரவு பகலா, உண்மைதான். ஆனா இதற்கு நமக்கு கிருபை தந்தது யார் தெரியுமா? ஆகவே நான் உனக்கு சொல்றேன், நன்றி உள்ளவங்க, இந்த ஆண்டு எத்தனை விபத்துகள் தெரியுமா? புஷ்டி உள்ளவர்கள், புத்திசாலி, விபத்தில் ஆகவே நீயும் நானும் இந்த ஆண்டு முழுவதும் சுகத்தோடு, பலத்தோடு, பாதுகாப்போடு இருக்கிறது அவர் உனக்கும் எனக்கும் அந்த கிருபை. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், நன்றி உள்ளவன், நன்றி உள்ளவனாகும். மற்ற 9 பேரும் எங்கே? ஆண்டவர் செய்த நன்மையை, அளித்த சுகத்தை, பலத்தை இணைந்து நன்றிகள் ஒரு மனுஷனாக தேவ சமூகத்தில் வந்து நன்றி சொன்ன இந்த மனுஷன் ஒருவனை தவிர மற்ற 9 எங்கே? ஆண்டவர் உள்ள அங்கனாக இருப்பார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டில், ஒரு முஸ்லிம் நாட்டில், ரைனார்ட் வங்கே ஒரு பெரிய குசிட்டு நடத்த உண்மை சம்பவம். அந்த கூட்டம் முடிய அவர் செபித்தார், மேடையில் ஏராள அற்புதங்கள் நடந்தது, சுப்ப நச்சுரல் கண் தெரியாதவன் பார்க்கிறான், விடவு நடக்கிறான், கேன்சர் சுகமாக, பெரிய பெரிய அற்புதம். உங்களை எல்லாம் ஒட்டாக்கு போட்டபடி முஸ்லி ஆண்டு நச்சுதை கேட்கிறான், அவைத்த பிற்பாடு ஜபிக்கிறான், மரக்களை சேப்பணி, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, பிசாசுகள் ஓடுது, அற்புதமான காரியம் நடக்குது. ஆனால் அதே ரைநாட் பங்கு சொல்லி கவலைப்பட்டு கண்ணீரோடு சொன்ன அற்புதங்களை பெற்றார், அப்படியே போய்விட்டார். இவர் சொன்னாரு, இப்ப தான் ஆண்டவரை பார்த்து கேட்டாரா, ஆண்டவரே ஏன் இவங்களுக்கு அற்புதம் செய்யும், எதற்கான இவர்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யும், பீப்புள் ஆர் ஹீல்ட் பட் தே நீட் ஒன்லி தி மிரக்கிள். அவர்களுக்கு அற்புதம் தான் தேவை, அற்புதத்தை செய்த ஆண்டவர் தேவை. இந்த உலகத்துக்கும், இந்த உலகத்துக்கும், இந்த உலகத்திலே எப்படியாவது தாங்கள் விரும்புகிறபடி வாழ்ந்து விட்டால் போதும், மறு உலக வாழ்க்கை குறித்தவங்களுக்கு சிந்தனையே இல்லப்பா. இன்றைக்கு அப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்றோம். இந்த பூமியில நான் எப்படியாவது வாழ்ந்து விட்டால் போதும், என் மனசும் மாம்சம் விரும்புகிறபடி இந்த பூமியில நான் வாழ்ந்து விட்டால் போதும், மறு உலக வாழ்க்கை குறித்து சிந்தனை இல்லை. நான் மறித்தால் எங்கே போவேன், நான் மறித்த பிற்பாடு ஆண்டவருக்காக நிற்கும் போது எப்படி அவருக்கு கணக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்பதை குறித்த எண்ணப்பட்ட நினைவற்ற சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. படி சங்கீதம் 90 அதிகாரம். எல்லாடுங்க 90 அதிகாரம் சங்கீத புத்தகம், மோசே உடைய சங்கீதம். மிக அருமையா இருக்கும் அந்த சங்கீதம் முழுவதும் நான் திரும்ப திரும்ப வாசிக்க என்னுடைய மனப்பாடம் பண்ணா நல்லா இருக்கும். எடுத்துட்டீங்களா 90 சங்கீதம் எல்லாடுங்க படி 9 வசனத்தை பாருங்க. 9 படி,
எங்கள் நாட்கள் எல்லாம்
எங்கள் நாட்கள் எல்லாம்
உமது கோபத்தால்
போய்விட்டது.
ஒரு
கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டு எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தினால் போய்விட்டது என்று தேவ மனுஷன் சொல்ல காரணம் என்ன? தேவனுடைய மகிமையினால் தடை ஓங்கிய புயத்தினால் தடை மகிமை கண்டு அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்தார். அவர்கள் எப்படி அந்த அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரமாணத்தை, அதைத்தான் நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அவருடைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரமாணத்தை, ஒரு நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். இப்படி இப்படி எல்லாம் இருங்கள் என்று சொல்லி அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து மோசேயை மத்தியஸ்தனாக வைத்து தேவன் தன் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை செய்தார். He made a covenant. ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இப்படி இப்படி எல்லாம் நீங்க வாழ்வீங்களா இருந்தால் நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனங்களாக இருப்பீர்கள் சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தைகளை அத்தனை என்ன சொன்ன 10 கட்டளை என்ன பொறுத்தவரை 10 கட்டளை மாத்திரம் நியாயப்பிரமாணம் இல்லைங்க. மனுஷன் அந்த 10 கட்டளை கொடுத்துட்டா முன்னுக்கு பின்னுக்கு கட்டளை யாரு பாக்குறது? அது யாருக்கு எடுத்து கொடுத்தது? இதையெல்லாம் நாம சிந்திக்கிறது என்ன கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரு. இதன்படி எல்லாம் நீங்க வாழ்வீங்களா இருந்தால் நீங்கள் தான் இந்த பூமியில எனக்கு பரிசுத்த ஜனம், நீங்கள் தான் எனக்கு சொந்தமான ஜாதி, நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன், நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன், நான் உங்களை அற்புதமாக நடப்பிப்பேன், நான் உங்களை போஷிப்பேன், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், இதனால் பூமி அனைத்தும் நான் ஒருவரே தேவன் என்பதை உங்களை கொண்டு நான் அறிவிப்பேன் என்றெல்லாம் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து அவர்களை கொண்டு வந்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளை மறந்து தேவனுடைய வார்த்தைகளை இழந்து மனம் போல வாழ்ந்து இஷ்டம் போல ஜீவித்து தேவனை மறந்து வாழ்ந்தபடியால் தேவனுடைய கோபம் அவர்களுக்குள்ளே பட்டியலிந்தது பாருங்க. ஆகவே மோசே தேவனுடைய மனுஷன் அல்லவா, அவன் உணர்ந்து அவன் தேவ சோபத்தில் அழுகிற ஆண்டவரே எங்கள் வாழலாம் வாழ்நாளெல்லாம் அவருடைய கோபத்தினால போய்விட்டதப்பா. ஒரு மனுஷனை கோபம் ஊட்டிட்டு வாழலாம், ஆனா தேவனை கோபம் ஊட்டிட்டா கோபப்படுத்திட்டா எப்படி வாழ்றோம்? ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையா படிங்க.
என் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பிளத்தின் மீதியினால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது,
நாங்களும் பறந்து போகிறோம்.
உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள்
ஞான இருதயம் உள்ளவளாகும்படி
எங்கள் நாட்களை
அறிவை எங்களுக்கு போதித்தரலும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி. சின்சியராக ரிக்வெஸ்ட் பண்ற ஆண்டவரிடத்துல பாருங்க, தேவ மனுஷன் பாருங்க, எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாருங்க. பொதுவாக மனுஷன் தன்னுடைய நாட்கள் கரைந்து போகிறது, தன்னுடைய வருஷங்கள் கரைந்து போகிறது, தன்னுடைய நாட்கள் செலவழிந்து போறது என்பது மனுஷன் சிந்திக்கிறது இல்லை. ஆண்டொன்று போனால் வயது ஒன்று போகிறது, வயசு போனா கவலை பரவாயில்லை, என்ன வருஷம் போனா பரவாயில்லை, வயசு போறதெல்லாம் கவலையா இருக்கு. எத்தனை பேருக்கு ஐயோ வயசு போயிடுதே என்றும், 16 இருந்து விட்டா எவ்வளவு நலமாக இருக்கும், அழகாக இருக்கலாம், தைரியமா புஷ்டியாக இருக்கலாம். 16 வயதுல என்றும் இருக்கிறது பலருக்கு விருப்பம். 16 வயதுல என்றும் இருக்கலாம் பணக்காரர்கள் பல லட்சங்களை கொடுத்தும் 16 வயதுலே ஜங்காக இருக்கிறதுக்கு ஆயத்தம். ஆனா என்ன செய்யறது, அப்படி இருக்க முடியும். ஆகவேதான் மோசே சொல்லுறாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு. மற்றவுடைய நாட்களை நீ ஏன் என்ற, உனக்கு யார் அந்த தொழில் தந்தது, யார் உனக்கு அந்த பொறுப்பை தந்தது? உன்னுடைய நாட்களை எண்ணு, உடைய வருஷங்கள் போகுது. 2009 ஆண்டு போய்கொண்டிருக்கு பாருங்க, இன்னும் சில நாட்கள் அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க மறந்துடாத. 2010 ஆண்டுக்குள்ள நீ பிரவேசிக்கிறது உன் தேவன் உனக்கு அளிக்கிற கிருபை, தேவன் பாராட்டுகிற தயவு என்பதை மறந்துடாத. ஆகவே நான் சொல்றேன், நன்றி உள்ளவனாக நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்குமா இருந்தால் நாம் நமக்காகவே வாழ மாட்டோம் பாருங்க. நம்முடைய மனசும் மாமிசும் விரும்புறதையே நாம் செய்து கொண்டிருக்க மாட்டோம் பாருங்க. அது இந்த பூமி அடுத்தவைகளையே பார்த்து பார்த்துட்டு அதையே ரட்சிக்கப்படாதவன் அவவிசுவாசிகள் உலகத்தில் இருக்கிறவன் அஞ்ஞானிகள் வாழ்றது போல சில நேரத்தில் நாமும் அப்படியெல்லாம் ஒத்து போறோம் பாருங்க. அதையும் செய்யறேன், இதையும் செய்யறேன், அங்கேயும் போறேன், இங்கேயும் போறேன். ஆண்டவர் வேணும் உலகம் ஒன்று ரெண்டும் கட்ட வாழ்ந்தது விடுதலுக்கு விடுதலை கொழி எறும்பு போல இருக்க பாருங்க. என்னே பொருந்தோம் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போய் நாங்கள் ஞான இறுதியும் உள்ளவனாகும். என்ன கவனிங்க, இந்த 2009 முடியும். நான் பொதுவாக நான் பல வருஷங்களாக கடைசி ஆராதனை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பல வருஷம் நான் இன்றைக்கு யோசிச்சு பார்த்தேன் இந்த கடந்த வருஷங்கள என்னெல்லாம் பிரசங்க நான் ஆண்டவனு யோசிச்சு பார்த்தேன். என்ன கவனிங்க, என்னுடைய விசுவாசத்தின்படி, இது பைபிள்ல இல்லை ஆனால் என்னுடைய விசுவாசத்தின்படி, நம்ம ஆண்டவட பியூரோல நம்முடைய ஆண்டவட ஆபீஸ்ல, பிகாஸ் அவர் தான் நமக்கு எஜமான் ஆயிட்டு செஃப் ஆயிட்டு, நம் எஜமானுடைய ஆபீஸ்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபைல் இருக்கு. பேரோ 2009 டாக்டர் ஏசப்பா 2009 நீ நானும் ஒவ்வொருவரும் என்னென்ன செஞ்சோம் ரைட்டிங் அவருக்கு 2009 என்னென்னலாம் செய்யாமல் விட்டோம். 2009 முழுவதும் தேவோட சித்தத்தை எங்கெங்கெல்லாம் செய்தோம், எங்கெங்கெல்லாம் செய்யாமல் விட்டோம். 2009 தேவோட வார்த்தைகளை எவ்வளவு கை கொண்டு நடந்தோம், எவ்வளவு கை கொள்ளாமல் புரண்டோம். 2009 முழுவதும் இந்த சர்வத்திலிருந்து என்னென்ன நன்மைகளை செய்தோம், என்னென்ன தீமைகளை செய்தோம். எவ்ரிதிங் இன் ரெக்கார்ட் ஆன் ஹிஸ் பாம்.
மனுஷருக்கு மறக்கலாம், ஒருவேளை மனுஷன் நாம் செய்யற நன்மைகளை மறந்து போகலாம், தேவாதி தேவன் அக்குரட்டாக எல்லாம் பதிவாகும். எனக்கு தெரியும் நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அங்க பதிவாகும். இங்க பதிவாகட்டானா அங்க பதிவாகும். இதை பேசி போட்டு நாம் போய் யோசிக்கிறேன், நான் எல்லாம் பேசினேன் எனக்கு இந்த வேலை. மாதங்களையும் நேரங்களையும் பலத்தையும் சுகத்தையும் அறிவையும் ஆற்றலையும் வசதியையும் வாய்ப்புகளையும் நான் சும்மா பேசல, ஐ ஸ்பீக் தி ட்ரூத். நீ எப்படி செலவழித்தாய், நீ எப்படி பாவித்தாய், உன் மனசாட்சிக்கு அது தெரியும். மறக்க, அது உன் மனசாட்சிக்கு தெரியும். ஆகவே 2009 வரப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பயில ஆண்டவ போறோம். எப்படி இருந்தேன், எதை எதை செய்தேன், எதை எதெல்லாம் செய்யாம விட்டேன். ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. ஆனால் அந்த நேரத்தில் மனம் திரும்பியும் மனம் வருந்தியும் This is the time to repent and regret. Don't lose your life. Don't lose your time which has given by the Lord. கிருபையாக தேவன் உனக்கு அளந்து கொடுத்த நேரங்கள், காலங்கள், வாய்ப்புகள், வருஷங்கள், திறமைகளை அநியாயமாக பாவிக்காத, இழந்திராத, லூஸ் பண்ணிடாத. Do whatever you can do for the glory of God. This is the time to do something for the Lord. இதுதான் நேரம், இதுதான் காலம். ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்யறது சிறப்பான காலம் இதுதானுங்க. ஒரு வருஷத்தை இழக்காத, ஒரு நாட்களை வீணாக்காத. ஏன்னா தேவன் உனக்கு கலந்து கொடுக்கிற நாட்களும் காலங்களும் போய்கொண்டே இருக்குது, அவங்க கடந்து போய்கொண்டே இருக்குது. நீ திரும்பி விரும்பி கேட்டாலும் 2009 திரும்பவும் ஒருபோதும் தேவனுக்கு திரும்பி தரவே மாட்டார். ஒருவரை இந்த 2009 நீ செய்யாமல் செய்ய வேண்டியவர் செய்யாமல் விட்டிருக்கலாம், கை கொள்ள வேண்டியவர் கை கொள்ளாமல் விட்டிருக்கலாம். இந்த வருஷத்தை கழிச்சு வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்றால் அவர் தான் இறக்கமில்லவர் ஆயிட்டு மன்னிப்பான். ஆனால் திரும்பவும் 2009 உனக்கு திரும்பி தரவே மாட்டார் என்பதை மிக அன்போடும் பணிவோடும் சொல்லிக்கொள்ள. மோசே சொன்னது போல நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதும். என்ன கேட்கிறேன்,
நீ ரெண்டு வரைக்கும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்க போற? உன் கண்கள் தெளிவாய் பார்க்கறது ஆண்டவரே சோத்து. எத்தனை வருஷம் பார்க்க போது தெளிவா தெளிவா இன்றைக்கு நீ பேசுகிறாய், சிந்திக்கிறாய், நடக்கிறாய், ஓடுகிறாய், நீ விருப்பினதெல்லாம் செய்யற. எத்தனை ஆண்டு அப்படி செய்ய போறாய்? How long? எவ்வளவு காலம் நீ அப்படி இருக்க போறாய்? உன் காலங்கள் குறையுது, உன் பலம் குறையுது, உன் பார்வை குறையுது, உன் புத்தி குறைகிறது. நீ அதை அறியாமல் இருக்கலாம். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீ ஞான இருதயம் உள்ளவன் ஆகி உன் நாட்களை என்னும் அறிவை தேவனுக்கு போதித்து நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி இந்த வருஷத்தின் கடைசி ஆறுதலே நான் உனக்கு சத்தியத்தின்படி சொல்றேன். உனக்கு தேவன் கொடுத்த நாட்களையும் காலங்களையும் வருஷத்தையும் திறமைகளையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தப்பா, பயன்படுத்து. பாவி, யூஸ் யுவர் டாலன்ட் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட், ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக தேவன் உனக்கு கொடுத்த திறமைகளோ அல்லது புத்திகளோ அல்லது பலமோ சுகமோ வாய்ப்போ வசதியோ வட்டவர் எனிதிங், இன்வெஸ்ட் எவ்ரிதிங் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட். இப் இன்வெஸ்ட் எவ்ரிதிங் இன் தி கிங்டம் ஆஃப் காட். இந்த பூமியிலே நீ ஆண்டவருக்காக எதையெல்லாம் செய்கிறாயோ அவைகள் தான் உங்க கூட வரும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு ஏத்த பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவருக்கு நீ என்னென்ன கிரியைகள் செய்தாயோ அதை அவைகளுக்குரிய பலன் அவர் வரும்போது கொண்டு வருவது. ரிவர்ட் இஸ் கம்மிங் வித் கிரைஸ்ட். வெகுமதிகள் ஆண்டவர் இயேசுவோடு வருது. 2009 ஆண்டவருக்கு நீ எதையெல்லாம் செய்தாயோ, எதையெல்லாம் இழந்தாயோ, எத்தனை நாட்கள் கண்குளித்தாயோ, நித்திரை கொள்ளாமல் இருந்தாயோ, எத்தனை மனிதரை ஜெபித்தாயோ, எவ்வளவு கொடுத்தாயோ, எவ்வளவு உழைத்தாயோ, சபை உனக்கு பலனளிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் இயேசு வரும்போது கொண்டு வருவார் என்பது நிச்சயம். இது சத்தியம். பாரு, ஆண்டவருக்கென்று செலவழிக்காத சரீர பலம் எனக்கு, ஆண்டவருக்கென்று உபயோகிக்காத புத்தி எதற்கு, அந்தகாரமான புத்திகள் எதற்கு? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று செலவழிக்காத சரீர பலங்களும் நம்முடைய அறிவுகளும் நம்முடைய ஆற்றல்களும் எதற்கு? கொஞ்சம் குப்பல போல. ஆகவே நான் சொல்றேன், for the glory of God, for the kingdom of God. தா முடிக்கிற படி இப்ப பாருங்க, அந்த உபாகமம் 32 அதிகாரம் 10 ல இருந்து படி. 32 10 ல இருந்து படி.
பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள பொறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவனோட இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏற பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மனையில் உள்ள தேனை கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையையும் ஆட்டுப்பாலையும் பாதானில் மேயும் ஆட்டுக்குட்டிகளின் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் உள்ளாட்டுக்கடாக்கள் இவர்களுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய்.
யசூரன்
கொழித்து போய் உதைத்தான், கொழுத்து ஜூலித்து போல தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவறுப்பான கைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவர்களும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவர்களும் நூதனமாக தோன்றின புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள்.
அடுத்த வசனத்தை பாருங்க,
உன்னை எரிந்த கண்மலையை நீ
இணையாமல் போனாய், உன்னை பெற்றதாய் மறந்தாய். இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உன்னை ஜெனிப்பித்து தேவனை நீ மறந்தாய், உன்னை பெற்ற தாயை இணையாம போயிருக்க. இதை குறித்து நான் விவரம் சொல்லுவேன், நமக்கு டைம் இஸ் ஓவர். அடிமைத்தனத்தில் கிடந்து நல்ல சாப்பாடே இல்லாமல் அடிமைகளாக கிடந்தவர்களை இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து இப்படியாய் போஷித்த போது சொந்த தேசத்தை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து கட்டாத வீடுகள் நாட்டாத கன்றுகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வைத்த போது என்ன நடந்த தெரியுமா? அவன் திண்டு குடித்து புசித்த போது அவன் தன்னை உண்டாக்கின உதச்சான் என்று. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வாழ்க்கையின் வசதிகள் தேவனை மறக்க வைக்குது பாருங்க. ஏனென்றால் அடிமத்தனத்திலே எழுத்தில் இருக்கும் போது தேவன் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆனா இப்பொழுது உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வச்ச போது இப்படி செய்யறாங்க, மறந்துட்டாங்க. என்ன நடந்தது? வாழ்க்கையின் வசதிகள் தேவனை மறக்க வச்சிருக்கு பாரு. கண் சுருகி போன குருட்டுத்தனமான வாழ். என்னே பரிதாபம், நான் சொல்றது சிந்திங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மிக அருமையா இருக்கும் அந்த 18 வசனம், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாம போயிட்டியே, ஐயா உன்னை வாழ வைத்த தெய்வத்தை மறந்து போயிட்டியே, உன்னை ரட்சித்த தெய்வத்தை இறைவனை மறந்து போயிட்டியே, இந்த உலகத்தின் செல்வங்களும் செல்வாக்குகளும் உன்னை தேவனை மறக்க வைத்து விட்டது. அதுக்கப்புறம் சொன்னாரு, உன்னை பெற்ற தேவனை மறந்துட்டியே. ஒரு தாய், ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்று அதை இவ்வளவாக சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார், அது போல நானும் உன்னை பெற்று வளர்த்தேன் மறந்துட்டேன். உன்னை உருவாக்கின தேவனும் மறந்துறார். உனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த தேவனும் மறந்துறார். வாழ்க்கையின் சுகபோகங்களும் இந்த தேசத்தின் நன்மைகளும் இந்த தேசத்தின் வசதிகளும் வாய்ப்புகளும் நம் தேவாதி தேவனை நம்ம இரட்சகராகி ஆண்டவரை மறக்காதபடி யாக்கிற நான் முடிக்கிறேன். நன்றி அறிதல் உள்ளவனாக மிச்சம் 9 பேரும் இங்கே தான் பெற்ற நன்மையை ஆரோக்கியத்தை அற்புதத்தை கண்டு நன்றி உணர்வோடு வந்து தேவனுக்கு சோத்திர செலுத்தின ஒரே ஒன்று, நீயும் நானும் அந்த 9 பேர் போல இருந்திருக்கூடாது. அந்த ஒருத்தம் போல நாம் பெற்ற நன்மைகள் இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மை அவர் நமக்கு செய்த கிருபைகளை நினைத்து ஒரு நன்றியுள்ள இருதயத்தை போல சமாரியனை போல ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். திறமையாக இருந்து அழுத போது ஆண்டவர் நிச்சயத்தினல்லவா, திசை தெரியாமல் இருந்த போது கர்த்தர் உனக்கு வழிகாட்டினல்லவா, வியாதிப்பட்டிருந்த போது ஆண்டவர் உனக்கு சுகந்தம் தரலவா, வியாதியே வராமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார்லவா, உன் பிள்ளைகளை வாழ வைத்தார், உன் போக்கில் பரத்தனும் கூட இருந்தார், உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை தந்தார், உன் ஊழியங்களை நிறைவேற்ற பலன் தந்தார். அடிக்கிட்டே போகலாம். நன்றி உள்ள தேவன் தேவனாக இருக்கிறார்.